நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தள்ளி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியான தேவனே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிபூர்ணமா எங்கள் மத்தியிலே நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. தேவ சித்தம் எங்கள் மத்தியிலே இந்த நாளிலே செய்யப்படட்டும் மட்டும் கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலும் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. நாமக்காரம் குளிர் ஒரு பக்கம் சிலர் வியாதிப்பட்டுக்கிட்ட வரல் சரி கத்தரி சுதந்திரிக்கிறவங்க ஒவ்வொரு தேவதாவை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை ஆராதித்தோம், அவரை தொழுது கொண்டோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வசனத்துக்களிடம் கடந்து செல்ல போற தேவனுடைய செய்திகள் எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்க என்பது நான் அறிவோம். ஆகவே இதனாலும் தேவன் நம்மோடு பேச நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல 100, 60, 30 தேவனுடைய வசனம் நமக்குள்ளே செயல்படட்டும், கிரிய செய்யட்டும். ஆகவே திறந்த விதத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனுக்கு முன்பாக நாம் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கவும், தேவனுடைய வசனத்தை நமக்கு போதிக்கவும் லண்டனில் இருந்து ஏலி நீரூட்ட திருச்சபையின் போத பாஸ்டர் ஆரோன் உதயன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்காங்க. கடந்த நாட்கள் கோயிலும் கூப்பிட்டால் ஆன்லைன் பைபிள் ஸ்டடியிலும் தேவனுடைய வசனத்தை அவர் பேசி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வந்திருக்கிறார், தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய தாசு. கர்த்தர் அவர்களை கொண்டு பல காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக சோத்திர இலங்கையில் கூட பல தடவைகள் போய் சுவிசேஷ கூட்டங்களை வைத்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர்றார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து வர்றார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் நம்பத்தில் வந்திருக்கிறது நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஸோ உங்கள் சார்பிலே அருமையான போதர் நான் போட ஒரு வரவேற்க விரும்புகிறேன். எல்லோரும் நாங்கள் கரங்க தட்டி அவர் பாசப்படி தங்குவோம். ஜஸ்ட் அ மினிட். அதுக்கு சிசுஜியா ப்ளீஸ் கம்ப்ரோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க வரவேற்கும். நான் அவங்களை சொல்லலை, அவங்களுக்கு முன்னே கூப்பிடுன்னு சொல்லி. பட் இங்கே வந்த பிற்பாடுதான் எனக்கு அப்படியான ரெண்டம் வந்தது கூப்பிடு சொல்லி. ரெண்டு பேரே நான் பல வருடங்களாக அறிவேன், பல வருஷங்களாக அறிவேன். அவங்களை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன். கடவுளுக்கு முன்பாக மிக கடவுளை தேடுகிற குடும்பம் என்பது ஆண்டவருடைய உலகத்தை சேர குடும்பம். நான் மிகைப்படுத்தாமல் உள்ளபடியே கடவுள் கும்பா நான் சொல்கிறேன். ஸோ கடவுளோடு சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை தாங்கி செபித்து உற்சாகப்படுத்தி செய்து வர்றார். அவர்களை குறித்து நான் சாட்சி சொல்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். ஸோ ஜஸ்ட் யூ கேன் சீ நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க சபையில் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. கடவுள் வந்து கிருபை அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஜஸ்ட்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஆலயத்துக்கு வரவும் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த மகா பெரிதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனையும் நல்ல திருச்சபையும் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பாக்கியவான்களா நீங்கள் இருக்கிறீங்கள், அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் அவருக்கு கீழே இருந்துதான் நான் வளர்ந்த நான் எப்படியான நிலையிலிருந்து வந்து வளர்ந்த நான் என்றால், இவருக்கு கீழே தான் நான் எல்லாவற்றையும் சொல்லி வளர்ந்த நான். இவருடைய ஆலோசனைகளை கேட்டு நான் வளர்ந்த நான். அதே மாதிரி நீங்களும் அவருடைய ஆலோசனைகளை அவருடைய திருச்சபையில நீங்கள் சேர்ந்து அவரோடு சேர்ந்து திருச்சபையை கட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமே.
Thank you. Thank you, sir. We take your time and liberty to the guiding of the Holy Spirit.
Thank you. Thank you so much. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்படித்த உங்கள் பாஸ்டர் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தின் பாஸ்டர், என்னுடைய பாஸ்டர் சுபஸ்டியான் அவர்களுக்கும், மற்றும் பாஸ்டர் தாசன் மற்றும் ஊழிய குடும்பங்கள், ஊழியக்கார்கள், ஊழியக்காரிகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லி இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 தொடக்கம் 7 வரை வாசிப்போம்.
எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதேயாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
ஆமே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த எலியாவை குறித்து வேதம் முதல் முறை அறிமுகப்படுத்துகிற பொழுது 1 ராஜாக்கள் 17 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 ராஜாக்கள் 17 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, திஸ்பியனாகிய எலியா ஒரு மனிதனை குறித்து, ஒரு தேவ மனிதனை குறித்து, ஒரு மனிதனை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துமானால் அவருடைய தகப்பனுடைய பெயரை சொல்லும். சில வேளை இன்னும் கொஞ்சம் போய் தாத்தாவுடைய பெயரை கூட சொல்லும், என்ன கோத்திரத்தான் என்று கூட சொல்லும். ஆனால் இந்த பகுதியிலே எலியாவை குறித்து அறிமுகப்படுத்துகிற பொழுது திஸ்பியனாகிய எலியா, திஸ்பியன் என்றால் எபிரேய பாஷையிலே அவன் சிறைப்பட்டு போன ஒரு மனிதன், விற்கப்பட்டு போன ஒரு மனிதன், அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். எப்படி இயேசு ஒரு ஓமையிலே சொன்னாரோ அந்த ரெண்டு கடன்பட்டவனை குறித்து சொல்லுகிற பொழுது, ஒரு கடன்பட்டவனை கடைசியாக அவனை குறித்து பெஞ்சாதியை பிள்ளைகளை அவனை சுரைப்படுத்தினது அவனைத்தான் சொல்லுவார்கள் திஸ்பியன். பட்ட கடனாலே மனைவி விற்கப்பட்டு பிள்ளைகள் விற்கப்பட்டு அவனும் அடிமையாக்கப்பட்டு சுரைப்பட்ட ஒரு மனிதனைத்தான் திஸ்பியன் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனாக ஏலியா இருந்தான். எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் ஒன்றை அவன் இழந்து போகவில்லை. கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை அவன் இழந்து போகவில்லை, கர்த்தரையும் இழந்து போகவில்லை. ஆமென். ஆமென். எதையும் வாழ்க்கையில் இழந்து போகலாம், ஆனால் நாம் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது, கர்த்தரை தெய்வத்தை இழந்து விடக்கூடாது. ஆண்டவருக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஆண்டவரை, கர்த்தரை, இயேசுவை இழந்து விடக்கூடாது. இவன் அப்படியாய் ஒரு திஸ்பியனான ஒரு மனிதன், ஆனால் அவன் தன்னை அறிமுகப்படுத்த பொழுது ஆகாப் ராஜாவுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இழப்புகள், அவன் கர்த்தருக்கு வருவான் முறுமுறுத்து விசுவாசத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவன் கர்த்தரை இழக்காமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன் என்று, ஒரு ராஜாவுக்கு முன்பாக சவால் எடுக்கிற மனிதனாக இருந்தான். முதலாவது தேவனுடைய ஊழியம் என்பது, தேவனுக்கு ஊழியம் என்பது கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது அவரை சோதரிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, ஜெபிப்பது, காத்திருப்பது அவருடைய சமூகத்திலே, இதுதான் தேவனுடைய தேவனுக்கான ஊழியம். ஆமென். ஆமென். மற்றதெல்லாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வது, உலகத்திற்கு ஊழியம் செய்வது. ஆகவே இது சரியாயிருந்தால், கர்த்தருக்கு முன்பாக சரியாய் உண்மையாய் நாம் இருப்போமானால் மற்ற காரியங்கள் அதை சரியாகவே நடத்தி கொண்டு கருத போவார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அதுதான் முதலாவது ஊழியம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே வந்து ஆகாப்புக்கு சவால் இடுகிறார். என்னுடைய வாக்கின் படியல்லாமல் மழையும் பனியும் 3.5 வருஷம் இருக்காது. பனி என்பது இஸ்ரவேலருக்கு முக்கியமானது, மழையை பார்க்கலும் பனி முக்கியமானது. ஏனென்றால் அங்கே வளர்கிற ஒவ்வொன்றுக்கும் பனி அத்தியாவசியமானது. ஆகவேதான் அங்கே தேவ மனுஷர்களை அல்லது தேவனுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது உனக்கு வானத்தின் பணியையும் என்று சொல்லப்படுகிறது. பூமியின் ஆசீர்வாதங்கள் என்று வானத்தின் பணியை குறித்து சொல்லும் மலையை பார்க்கலும் பணி முக்கியமானது. ரெண்டையும் அவன் அடைக்கிறான். காரணம், ஆகாப் ராஜாவின் மனைவி யேசேபேல், அவள் புறஜாதி, சீதோன் தேசத்தினுடைய ராஜாவின் மகள், அவளை சிவிலே மழையும் பனியும் பெய்கிறது பாகால் தெய்வத்தினாலே தான். வானத்து அதிபதி பாகால் தான் என்று சொன்னாள். ஜனங்கள் கர்த்தரை நம்பின ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அவள் சொன்னதை நம்பி கர்த்தரை விட்டு விலகி பாகல்களை சேவிக்க தொடங்கினார். இது எலியாவுக்கு ஒரு சவாலாயிருந்தது. ஆகவே தான் அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறாள். கர்த்தரை தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று வந்து ஆகாப் ராஜாவோடு வந்து பேசுவர். இது குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாம் கேட்டு தந்திருக்கிறார்கள். நல்ல பாஸ்டர்கள் நீங்கள் வளர்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் திரும்பவும் ஆகாப் ராஜாவுக்கு தன்னை காண்பித்து ஆகாப் ராஜாவும் அவரும் ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறார்கள். வந்து தெய்வத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, அக்னியாலே உத்தரவர்களுடைய தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி வந்து நிரூபிக்க வருகிறார்கள். எலியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தான். ஜனங்கள் எல்லாரும் அறிக்கை செய்த கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தார்கள். 400 பகால் திக்கதரிசிகளும் 450 தோப்பு விக்கிரக தோப்பினுடைய ஆசாரியர்களும் எலியாவினால் வெட்டப்பட்டு ஒரு வீரனாக வருகிறான். ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாக, பராக்கிரம் கொண்ட தேவ மனிதனாய் வருகிறான். இப்பொழுது இந்த செய்தி ஆகாப் ராஜா மூலம் யேசேபேலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நாம் வாசித்த வார்த்தைக்கு வருவோம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டியத்தாலை கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசேபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாம் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால், அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க முதலாவது தன்னுடைய பிராணனை காக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தான் அவன் சொல் யூதாவை சேர்ந்த பேசுவாவுக்கு புறப்பட்டு போய் விட்டான் என்று சொல்லப்படுது. அடுத்தது யூதா பட்டணம், அதற்கு அடுத்ததுதான் பேர்சுவா, கடைசி எல்லை. அந்த எல்லை மட்டும் போனான், ஒரு நாள் பிரயாணம் பண்ணி தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போய் இருக்கிறான். 4 வசனம் சொல்லுகிறது, அப்படி பிராணனை காக்க வேண்டும் என்று போனவன் இப்பொழுது என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் வனாந்தத்து ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச் செடியங்கள் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறேன், நான் நல்லவன் அல்ல. எப்ப சோறு விடுகிறோமோ அப்பொழுது சொல்லுவோம், செத்தான் நல்லது, இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நல்லது. எப்பொழுது அழுத்தங்கள் வருகிறதோ, எப்பொழுது சோர்வுகள் வருகிறதோ, அப்பொழுது நம்மை தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லுவோம், இருக்கிறதை விட சாகிறது நல்லது. ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், ஒரு பயம் வருகிறது. யேசேபேல் சொன்ன காரியம் ஒரு பயத்தை கொண்டு வருகிறது, பயம் சோர்வை கொண்டு வருகிறது. செத்தால் நல்லது, ஒரு டிஸ்பிரஷனுக்குள்ளாக நடத்தப்படுகிறார் ஒரு தேவ மனிதன். தேவ மனிதர்கள், இயேசுவை தீமா கொண்ட ஜனங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். ஆமாம் சொல்லுங்க, ஆமாம். நீங்கள் தோற்று போவதில்லை, தோல்வி உங்களுக்கு இனி இல்லை. அவன் ஒரு தோல்வி கண்டவனைப் போல சோர்ந்து போய் சாக வேண்டும் என்று மரணத்தை விரும்பினான். நம்முடைய வாழ்விலும் பிரச்சனைகள் வருகிற பொழுது, பயங்கள் வருகிற பொழுது, சோர்வுகள் வருகிற பொழுது நம்மை தெரியாமல் சொல்வோம், இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நல்லது, உங்களோடு வாழ்க்கை நடத்துவதை சாகிறது நல்லது, இப்படிப்பட்ட அவமரியாதைகள் வருவது விட சாவது நல்லது. அதே நிலைதான் எலியாவுக்கும் வந்து ஒரு சூரச் செடிக்குள்ள போனான். சூரச் செடிக்குள்ள ஏன் போய் படுத்தான் என்றால், சூரச் செடியை குறித்து வேதம் சொல்கிற சங்கீதத்தில் சொல்லுகிறது, சூரச் செடியை கண்டால் அது அக்னியிலே போட்டு வெட்டி போடுவாங்க, அது எரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதில் இருந்து ஒரு நச்சுவாய் ஒளிவரும். நம்முடைய தேசங்களில் புளிய மரத்தை கீழப்படுத்தால் சாவார்கள், அல்லது ஏதோ ஒரு மூச்சுத்திறல் வரும். காரணம் என்ன? அது ஒரு சினி எடுத்து
காபனி ஒட்சைட்டை வெளியிடுகிற பொழுது ஒரு நச்சு வாயு, அது அடர்த்தியான மரம். காபனி ஒட்சைட் அடர்த்தியானது. அப்ப கீழே ஒருவர் உட்கார்ந்திருந்தால், படுத்திருந்தால், அவர் அதை சுவாசிக்கிற பொழுது மூச்சுத்திணறல் ஏற்படும். அதனாலே சாகு வேறு. அதை சொல்லுவார்கள், பிசாசு அடித்து போட்டது. பிசாசும் அடிக்கும், அது வேற. அதே போல தான் இந்த சூரச் செடி நச்சு வாயை வெளியிடும். ஆகவே இவன் அந்த நச்சு வாயுவை சுவாசித்து நான் சாகலாம் என்று அதற்கு கீழே போய் படுத்திருக்கிறான். ஆனால் மரணம் வரவில்லை. ஆனால் அடுத்த ஐந்தாம் வசனம் சொல்கிறது, திருமணம் சொல்கிறது, ஒரு சூரச் செடிங்கள் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். இல்ல, சூரச்செடிங்களை போய் இருக்கிறாரு, சாவு வரவில்லை. அதற்கு பின்பாக இன்னொரு சூரச்செடி, அது இங்கே எழுதப்படவில்லை. ஆனால் ஒரு பெரிய சூரச்செடிங்கள், சின்ன சூரச்செடிங்களை படுத்து உட்கார்ந்திருந்தார். இவர் சாகாதபடியினால, மரணம் வராதபடியினால, இப்பொழுது பெரிய ஒரு சூரச்செடிக்குள்ள போய் அங்கே படுத்திருக்கிறார். அங்கேயும் சா வரவில்லை. எங்களுடைய காலங்களை தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ராமஞ்சனுங்க ஆமேன். ஒரு நிமிஷம் முந்தியோ பிந்தவோ விட மாட்டார். அவை சாகவனமுனை நேர்த்தாலும் கர்த்தர் அனுமதிக்க வேண்டுமே. அதற்கு பின்பாய் பார்க்கிறோம், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி அழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணும் என்று வானம் திறந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான். அவன் சொல்லுங்க ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவளுக்கு தூதன் இறங்கினான், அவர்களை பாதுகாக்கிறான். வானம் திறக்கப்பட்டது. பயத்தோடு இருக்கிறோமா அல்லது மரணம் வந்தா நல்லது நினைக்கிறோமா? எங்களுக்காய் பரலோகம் திறக்கும், ஒரு தேவதூதன் இறங்குவான். ஆமென். இயேசுவுக்கும் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஒரு தூதன் இறங்கினான். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே அவர் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபித்த பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. கேசு மனையிலும் அதே திறக்கப்பட்ட வானத்துக்குள்ளாய்த்தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆமஞ்சலி ஆமேன். நாம் உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் பாவம் மன்னிப்பை பெற்று அவருடைய வார்த்தையின் கீழ் வாழ்கிற பொழுது, நாம் கீழ்ப்படிய வேண்டிய பொழுது கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது நமக்கு எப்பொழுதும் ஒரு திறக்கப்பட்ட வானம் இருக்கிறது. ஆமாங்க ஆமே. திறக்கப்பட்ட வானம் இருக்கிறபடினால் எங்கள் வாழ்விலே தீமைகள் அல்லது சில தோல்விகள் வராமல் போகாது, எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு திறக்கப்பட்ட வானத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் பரலோகத்தினுடைய பிரஜைகளாய் இருக்கிறோம். ஹாலலூயா. பரலோகம் எங்களுடைய குடியிருப்பு. அங்கிருந்து எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வர நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் திறக்கப்பட்ட வானம் ஆண்டவருக்காக உண்மையாய் பக்தி வராக்கியமாய் இருந்தவர்களுக்காக தேவன் கிரியை செய்வார். பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. திருத்துக தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. அங்கிருக்கிற ஜீவிகள் நமக்காக இருக்கிறார்கள். பரலோகத்தினுடைய ஜீவிகள் இருக்க தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். சபை இருக்கிறது. எங்களுக்கு ஜெபிக்க ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் சோர்ந்து போக வேண்டும்? சோர்வுகள் வருவது தவிர்க்க முடியாது. ஆனால் இவற்றை எல்லாம் சிந்தித்து நினைத்து எங்கள் சிந்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். சூழ்நிலை பார்க்க கூடாது. தேவ வார்த்தைகளையும், தேவ நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தையும், தேவ நமக்கு வைத்த நன்மைகளை சிந்திக்கிற பொழுது தோல்வி மனப்பான்மைகள் மாறிவிடும். ஆமேன். பயம் தோர்வை கொண்டு வருகிறது. பயம்தான். ஆகவேதான் வேதத்திலே பயப்படாதே, பயப்படாண்டு பல தடவைகள் சொல்லி கலங்காதே, தீயாதே. ஏனென்றால் பயம் வரும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு சிலுவையிலே மரித்ததுக்கு பின்பாக அவளுக்கு பயத்தினால், யூதருக்கு பயந்ததினாலே கூட்டப்பட்ட அறைக்குள்ளே போயிருக்கிறார்கள். பயம் சோர்ந்து போனார்கள். இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தவர்கள், விசுவாசங்களை துரத்தினவர்கள், இயேசு அற்புதங்களை கண்டவர்கள், மருவ மலையில மருவப்பட்டதை பார்த்தவர்கள் பயந்து போய், யூதருக்கு பயந்து போய் ஒளிந்திருக்கிறார்கள். ஆகவே பயம் நமக்கு வரும். தேவனுக்காய் வாழ்ந்திருக்கிறோம், தேவ அற்புதத்தை கண்டுக்கிறோம், தேவகரத்தை கண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலும் சோர்வுகள் வர சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பயம் சோர்வை கொண்டு வருகிறது. அதுக்கு பிறகு நீங்க பாப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு வெளிப்பட்டு பரிசுத்தாவியானவள் வல்லமையால் நிறைந்த பொழுது எந்த எருசலேமே பயந்தார்களோ அதே எருசலேமிலே பேதுருவோடு கூட 11 பேரும் இழந்து நின்று 12 பேராக நின்று சொல்லுகிறார்கள். அதே எருசலேமிலே அதே இஸ்ரவேல் ஜனங்களை மக்களை பார்த்து இஸ்ரவேலரே என்று விளிக்கிறார்களே. தேவன் அவருடைய எல்லா சோர்வையும் நீக்கினார். அவருடைய வல்லமையை நான் நிறைத்தார். பரிசுத்தா நிறைத்த பொழுது பயங்கள் எல்லாம் இவ்வளவு மாறிவிட்டது. யூதருக்கு பயந்தவர்கள், எருசலேமிலே பயந்தவர்கள் அதே எருசலேமிலே அதே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து விழித்து சொல்லுகிறார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு என்று துணிந்து பேசுகிறார்கள். அவருடைய சோர்வை நீக்கின ஆண்டவர் எங்களுடைய சோர்வை நீக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே தோற்று போனோம்னு நினைத்து விடாதீர்கள். எலியாவும் அப்படி நினைத்தான். கர்த்தருக்காய் பக்தி வரவைக்க முடியவனாய் இருந்து ஒரு தோற்று போனவன் போல நான் சாக வேண்டும் என்று சாவை விரும்பினான். நம்முடைய வாழ்விலும் எலியாவை போல பல காரியங்களை இழந்திருக்கலாம். அப்படி குடும்பத்திலே சிலரும் கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், நம்முடைய சொத்துக்களை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். எதையும் நாம் இழந்து ஒரு சோர்வுற்றவளை போல செத்துட்டா நல்லது என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் ஆதி தூரமாய், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாயிருக்கிறது, வெகு தூரமாயிருக்கிறது. நீங்கள் விரும்புகிறோ விரும்பவில்லையோ, வயதா போனீர்களோ வயதா போகவில்லையோ, தேவ வார்த்தை நீங்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த எலியா அவன் ஊழியம் இன்னும் முடிந்து போகவில்லை. சாக வேண்டும் என்று விரும்பினவனுக்கு மரணம் வரையில்லை. சரீரம் மரணத்தை காணாமலே ஏறி போனான். அதே அவன் மருவமலையிலே மோசையும் எலியாவும் சேர்ந்து வருகிறார்கள். திரும்பவும் அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்திலே எலியாவும் மோசையும், என்னுடைய அறிவின்படி எலியாவும் மோசையும் திரும்ப வருவார்கள். எலியாவின் ஊழியம் இன்னும் முடிந்து போகவில்லை. அமைஞ்சலுங்க. சாகவன் சொன்னுடைய ஊழியம் முடி, அது மாதிரி உங்கள் ஊழியம் தொடரும், தொடரும். ஆமேன். எனக்கு கஷ்டமா இருக்கு ஆமேன் சொல்வது, அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கிறதா? நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நீங்கள் பூமியிலே எதை கட்டிவிடுவது பரலோகத்திலே கட்டப்படும், எது பூமியிலே கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல். அதன் என்ன, நீங்கள் அனுமதித்தால், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றால் பரலோகம் வானங்கள் கர்த்தருடைய பூமி மனுப்புத்தருக்கு கொடுத்தாரு. அவன் மனுப்புத்தராய் நாம் அவருடைய காரியத்திற்கு அனுமதிக்கிற பொழுதுதான் தேவன் கிரியை செய்வார், பலவந்தமாய் கிரியை செய்ய மாட்டார். ஆகவேதான் நீங்கள் ஆமென் சொல்ல வேண்டும், அவருடைய வார்த்தையை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் பூமியில எதை கட்டுகின்ற கட்ட நீங்கள் அனுமதிக்க வேண்டும், அவருக்கு கிரியை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அவர் பலவந்தமாய் கிரியை செய்கிற தேவன் அல்ல. ஆகவே அந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தார், உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதை எழுந்து போனாலும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளாவிட்டால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் தலைகளாய் மாற்ற வல்லமுள்ள தேவன். ஆமேன். வாழ்வும் ஒரு காலம் தோல்வி கண்டது போல இருந்ததா, ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவன் அறிந்த பொழுது எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். சாக வேண்டும் இருந்து என்று இருந்த எனக்கு இவ்வளவு கால வாழ்க்கையை கொடுத்திருக்கார். 33 வருஷமாய் தேவனை நடத்தி வருகிற தேவன் உங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆகவே தேவதூதன் நிறங்கினான். ஆகவே பயம் ஒரு சோர்வை கொண்டு, அது மாத்திரமில்லை, எப்போ சோர்ந்து போகிறோம் என்று சொல்லுகிற பொழுது லூக்கா 18 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராத போது நாம் சோர்ந்து போகிறோம். எவ்வளவு காலம் ஜெபிக்கிறோம், பிரச்சனைகள் அப்படியே இருக்கின்றன, பிரச்சனைகள் இன்னும் பெறுகிறது போல இருக்கிறது. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை காணவில்லை, பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை, சபையிலே ஒரு எழுப்புதலை காணவில்லை என்று சொல்லலாம். ஜெபத்துக்கு பதில் வராத வேளையிலே சோர்ந்து போகிறோம். அதனால்தான் சொன்னார் இயேசு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமதிப்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது, நன்மை இருக்கிறது. ஆகவேதான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படி அந்த உவமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதியுள்ள நியாயாதிபதியை அந்த விதவைக்கு அலட்டிக் கொண்டது நிமித்தம் ஒரு நியாயம் செய்வானாக இருந்தால் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இரவும் பகலும் தம்மால் நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அமைஞ்சிருங்க. ஆமேன். ஆமேன். ஆனாலும் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசத்தை நாம் இன்னும் கூட்ட வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் பெருகி வருகிற உலகத்தில், எவ்வளவு இருகள் சுண்டு வந்து வருகின்றன, நம்முடைய விசுவாசத்தை தளரவிடக்கூடாது, கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள்ளே இருக்கிற உண்மையுள்ள உத்தமுள்ள உங்கள் ஊழியக்களோடு இணைந்து நிற்க வேண்டும். அது பெரிய இரகசியம். ஒரு மனம் என்பது பெரிய இரகசியம். ஒரு மனம் என்பது வெற்றியினுடைய முக்கியமான திறவுகோல். ஒரு மனப்பட்டு ஜெபித்தபடிதான் பரிசுத்தாவியான ஒரு பூமியில் இறங்கி வந்தார். அதுவும் 10 நாட்கள் ஆண்டவர் டைம் கொடுத்தார். இடையில சோந்து போனவெல்லாம் போயிருப்பான், ஒன்னையும் காணலன்னு இடையில விட்டு போயிருப்பான். நான் 10 நாட்கள் நிறைவேறும் போது பெந்தைக்கோசு நாள் சரியாய் தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறினது. ஒரு மனப்பட்டு தான் வந்திருந்தார்கள். பயந்திருந்தவள்தான், ஒளித்திருந்தவள்தான், ஒருமனப்பட்டு வந்திருந்த பொழுதுதான் அந்த உன்னதத்தின் பலன் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. எவ்வளவு ஒருமனப்படுகிறோமோ அவளுக்கு தேவன் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. தீமைக்காம ஒருமனப்படும், அது வேறு பிரச்சனை. ஆனால் நன்மைக்காய் தேவ ராஜ்யத்திற்காக ஒருமனப்படவே அங்கு காத்திருந்தவர்கள் எல்லாம் வெவ்வேறு பிரச்சனையுடையவர்கள், வெவ்வேறு சமுதாய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிமித்தம் ஒருமனப்பட்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்விலே நாம் பல்வேறு பின்னணிகள் இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள் உடையவனா இருக்கலாம், ஆனால் தேவ ராஜ்யத்திற்காக ஒருமனப்படுகிற பொழுது தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே சோர்ந்து போகாமல் இருக்கவன், சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் வேதம் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது. எடுத்துக்கொள்வோம் எபிரேயர்ல, எபிரேயர் 12 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
ஆமென், ஆமென். சோர்வு நீங்க வேண்டுமென்றால் நாம் ஒரே ஒரு காரியம் செய்யும்படியாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தை விற்றிருக்கிற ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவளாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விவரங்களை சேர்த்து இயேசுவை ஏ நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமே சொல்லுங்க. ஆமே. சோர்வு போக வேணும் என்றால், நீங்கள் திடப்பட வேணும் என்றால், இயேசு அவருக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் இருந்தது. பிதாவுடைய வலது பக்கத்தை சிங்காசனத்தில் விற்றிருக்க போறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் அவருக்குள்ளே வரப்போகிறது. ஆகவே எல்லாவற்றையும் அவர் அறிந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லா விபரீதங்களையும், விரோதிகளால் செய்யப்பட்ட எல்லா விபரீதங்களையும் சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம் சொல்லுங்க. ஆமேன். அவருக்கு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு, நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்த கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஆனால் எங்கள் ஆவியிலே அதை விளங்க பண்ணுகிற தேவன் எங்களுக்கும் என்று வரப்போற சுதந்திரம் இருக்கிறது. ஆமஞ்சுங்க. ஆமேன். பரிசுத்த வான்களின் சுதந்திரத்தில் நாங்கள் பங்கடைய போகிறோம். இயேசுவோடு கூட இணைந்து ஆளுகை செய்ய போகிறோம். தேவனுடைய புத்திரராய் புத்திரிகளாக இருக்கிறோம். நாங்களும் அவர் இருக்கிற வண்ணமாய், அவரை போல அவரை சந்திக்கிற வேளையில் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை போல மர்வம் அடைய போகிறோம். ஒரு பெரிய சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டு இவதித்து எல்லாம் நினைத்த இயேசு, தனக்கு வரப்போகிற அந்த நன்மைகளை நினைத்த இயேசு எல்லாவற்றையும் தாங்கினாரே. விரோதிகள் இதையும் பேசுவார்கள், இதையும் செய்வார்கள், செய்யட்டும். சூழ்நிலைகள் சொல்லட்டும், எதிரிகள் இதையும் செய்யட்டும், பரவாயில்லை. இப்படிப்பட்ட விவரங்களை சேர்த்து பாடுபட்டாரே. ஏன் நாங்கள் பாடுபடக்கூடாது? அவை நாங்கள் சொந்து போகக்கூடாது. சொந்து போகிற நேரம் என்றால் அவருடைய பாடுகளை நினைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காய் பாடுபட்ட ஒரு தெய்வம், நமக்காய் சிலுவையை சகித்தவர், வானாதி வானங்களை விட்டு இறங்கினவர். நாம சின்ன காரியத்தில் கூட இறங்குவது கஷ்டமா இருக்கும் மனிதராகி நமக்கு. வானாதி வானங்களை விட்டு இறங்கினவர், சிங்காசனத்தை விட்டு இறங்கினவர், சேராபங்கள் கிராபங்கள் மத்தியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற அந்த காரியத்தை விட்டு இறங்கினவர். தேவதூர்களாலே 1000, 1000, 10000, 10000 தேவதூளாலே போற்றப்பட்ட ஒரு தெய்வம், ஒரு மனுஷனாக மனித சாயலாக இறங்கி வந்தவர். எவ்வளவு தன்னை தாழ்த்தி அவரை படைத்த, அவர் சிருஷ்டிய ஜனங்களை அவர் அடித்தார்கள். நம்முடைய பிள்ளைகள் சில வேளை நம்மை பிடித்து அதில கட்டி போட்டு, கண்ணை கட்டி போட்டு அடிச்சா என்ன என்ன செய்வோம்? பிள்ளைகள் அடிச்சுட்டு உயிரோடு இனி இருக்க வேணுமா? அப்படித்தானே இப்போ சர்வ சிருஷ்டிகரை சிருஷ்டித்த ஜனம் அடித்த பொழுது எல்லாவற்றையும் தாங்கினாரே. ஏன் நாங்கள் சூழ்நிலைகளை தாங்கக்கூடாது? ஏன் நாங்கள் பிரச்சனைகளை தாங்கக்கூடாது? மற்றவர்களால் சொல்லப்படுகிற அவமானங்களை ஏன் தாங்கக்கூடாது? ஏன் அதற்கு விரோதமாக நாங்கள் எழும்ப வேண்டும்? அவர் சகித்தாரே. அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றும்படியாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமைஞ்சிடும். அப்படின்ற பொழுது சோர்வு நமக்காய் பரலோகம் சிறந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது சூழ்நிலை வருகின்ற பொழுது தியானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே திரும்ப இந்த ராஜாக்கள் 19 வருவோம். 19 அந்த வசனத்தில் பிற்பகுதி. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுகின்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாற்றில் இருந்தது. அப்பொழுது அவன் சுசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அப்ப முதல் முறை தேவதூதன் இறங்கி வருகிறான், வந்து தலையில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் தலைமாட்டிருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். அதோடு கூட அவன் எழுந்து போகவில்லை, திரும்பவும் வந்து தட்டி எழுப்பி திரும்பவும் கொடுக்கிறான். அப்பவும் அவன் எழுந்து போகவில்லை. ஆனால் இப்பொழுது வார்த்தை வருகிறது. தேவ வார்த்தை நாம் எப்பொழுதும் கனம் பண்ண வேண்டும். வார்த்தையும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள். வார்த்தை நமக்கு முக்கியமானது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அதற்கு பின்பாய் சொல்லுகிற எட்டாம் வசனம் வாசிப்போம்.
அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்.
இப்பொழுது தேவ வார்த்தை வந்ததுக்கு பின்பாய்த்தான் அவன் எழும்பி போகிறான். தேவ வார்த்தை முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையிலும் என்ன பிரச்சனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், நோய்கள், அடுத்த வே எங்களுக்கு தெரியவில்லை, அடுத்த பாதை தெரியவில்லை என்றால் வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டும். வார்த்தை தேவனிடத்திலிருந்து வார்த்தை எதிர்பார்க்க உனக்காய் காத்திருக்க வேண்டும். ஜெபிக்கிறது நல்லது. தேவ சமூகத்தில் போய் மணிக்கணக்காக சிலவளை ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா ஜபிக்க வேண்டிய முறையில் சில வேளை நாங்கள் ஜெபம் பண்ணுவதில்லை. நம்முடைய தேவைகளை தேவ சமூகத்தில் கொண்டு போகிறோம், பட்டியலிட்டு கொண்டு போகிறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது ஏதாவது அப்போஸ்தலர் அங்கே ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா? மாறாக அவர்கள் ஜெபித்த காரியங்கள் எல்லாம் வேறு. தம்முடைய மகிமையினாலும் காரியத்திலும் அழைத்தவர் இம்மைக்கும் தேவ பக்திக்கும் இம்மைக்கும் மறுமைக்குமான அனைத்தையும் தருவார். ராமன் ஆமே அனைத்தும் தருன்னு சொல்லியிருக்கிறாரே. தன்னுடைய மகிமையினாலும் கணத்திலும் இதை அழைத்தவர், காரணத்திலும் அழைத்தவர், சும்மா விட்டுருவாரா? அவை இம்மைக்குமான மறுமைக்குமான இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தருவார். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்து மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தருவார். நாம் ஜெபிக்க வேண்டியது தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக ஜெபிக்கவும், அப்படியே நாமும் பரிசுத்தப்பட ஜெபிக்கவும், ராஜ்யம் வர ஜெபிக்கவும். ஒரு சித்தம் பரலோகத்தை மண்டலத்தை செய்யப்பட பூமியில செய்யப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பூமியும் பரலோகம் இணைய போகிறது. அங்கே அரவாசி குடும்பம், இங்கே அரவாசி எல்லாம் இணைய போகிறது. பரலோக ராஜ்யம் விஸ்தாரப்படுத்தப்பட போகிறது பூமி முழுவதும். இதுதான் எங்கள் இலக்காக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் பாடுபடுகிறோம், இதற்காகத்தான் இரவு பகலாய் ஓடுகிறோம். நம்முடைய வாழ்வு தேவை, பொறுப்பு. நம்முடைய வாழ்வு நல்லா இருக்கவன் பிள்ளைகள் நல்லா இருக்கும் தேவை. தேவ பிள்ளைகள் நல்லா இருப்பது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, தேவனுக்கு விருப்பம் தானே. வார்த்தை வரவேன், வார்த்தை தான் நம்மை நடத்தும். எந்த இருளான சூழ்நிலையிலும் வார்த்தை நம்மை நடத்தும். காலை வாங்கி சொன்னேன், அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். 2 பேதுரு 1:19
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. நமக்கு தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. தீர்க்கமாய் தேவன் இட பேசுவாரு. சில வேளை பிரச்சனை இருக்கிற பொழுது நாங்கள் சில வேளை சூழ்ந்து போய் என்ன செய்யறோம்? வேலை அநேக சூழ்நிலை. உங்களுடைய திருச்சபை எப்படி என்ன தெரியும்? என்னுடைய திருச்சபையில சில நம்ம பிரச்சனைகள் இருந்தா சில நேரம் சபைக்கு வரமாட்டாங்க, ஆறுதானிக்கு வரும். அந்த சூழ்நிலையில தேவன் வார்த்தை அனுப்பும். வார்த்தை எப்ப வரும் என்று தெரியாது. தேவன் எப்ப வார்த்தை அனுப்பும்னு தெரியாது. நம்முடைய பிரச்சனை கேட்ட வார்த்தையை, தீர்க்கமான வார்த்தையை அனுப்புவார். தீர்க்கமான வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, உண்மைதான். ஆனா சில நேரத்தில் சபையிலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாய் வருகிறது. சபை கூடி வருகிற பொழுது, ஒரு சரீரமாக முழு சரீரமாக கூடி வருகிற பொழுது தேவனுடைய பிரசன்ன மகிமான் தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாய் நமக்கு வரும். ஆகவேதான் நம்முடைய வாழ்விலே இருளான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை, என்ன முடிவெடுக்கிற தெரியாத என்ற சூழ்நிலையிலே தேவ வசனம் நம்மை நடத்த வேண்டும். ஜோம் பண்ணுகிறோம், மணிக்கணக்காக ஜோம் பண்ணி போட்டு நாம் நம்முடைய எல்லாவற்றையும் சொல்லி போட்டு எழுப்பி வந்து விடுகிறோம். ஆமென் முடிச்சிட்டு வரும். தேவ வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். கொஞ்சம் 5 நிமிஷம் இருந்து பாருங்களேன், நேரத்தில் வர போலே இருக்கும். பரவாயில்ல, ஒரு நாள், 2 நாள் நேரத்தில் வரும், 3 நாள் 4 நாள் தேவ வார்த்தை உங்களுக்கு வரும். பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் நாம் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிற வேளையில தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பேன். ஏதோ தெரிஞ்ச வசனம் என்று இல்லை, நாம் வாசிக்காத வசனமா இருக்கும். தேவன் பேசுவாரு, நான் அன்றைக்கு நினைத்து பார்க்க அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆனா அவருடைய அவருக்காய் அவருக்கு அவருடைய காதைக்கும் வரை, அவர் பேசும் வரை காத்திருக்க வேண்டும். சில வேளை அவருடைய பாரத்தை எங்களுக்குள்ளே போடுவார். கடைசியாக அவருடைய வார்த்தையை நான் ஒரு நாள் கேட்டேன், அன்பு காலத்தில் கேட்டேன். பிரச்சனை நடுவில் இருந்தேன், பிரச்சனை நெருக்கி நின்றது. இதுவரை வராத பிரச்சனையினை நெருக்கி நின்ற பொழுது, தேவ சமூகத்தில் போய் காத்திருந்த பொழுது ஒரு வார்த்தை பேசினார், பாருங்களேன், நீயும் தீங்க அனுபவி, சுசியனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, அவ்வளவுதான். பிரச்சனை போகல, ஆனால் என்ன இருந்த எல்லா சோர்வுகளும் எல்லா அதிகாரங்களும் எல்லா கேள்விகளும் போய்விட்டு. வார்த்தை அனுப்பி குணமாக்குறவர், வார்த்தை அனுப்பி அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர், வார்த்தைக்காக அகதான் இங்கே சொல்கிறது, இருளான சூழ்நிலையிலே இந்த உறுதியான திருக்கரசு வசனங்கள் நமக்குண்டு. ஆகவே என்ன செய்யவனும், பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசித்த விளக்கை போன்ற அவ்வசனத்தை நல்ல இருட்டென்றால் நம்முடைய ஒரு விளக்கு கை விளக்கு கையில் இருந்தால் ரோஜினா பிடிக்கிறமே, அதே போலத்தான் இருளான சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலையிலே வார்த்தையை பிடித்துக் கொண்டு அந்த சூழ்நிலையை நாங்கள் கடக்க வேண்டும் என்றால் விடிவொன்று வருகிறது. அமைஞ்சுங்க ஆமே, ஆண்டவர் விடிவந்த பிரச்சனையிலிருந்து வெளியிலே கொண்டு வருவார், இந்த உபத்திரத்தின் வெளியே கொண்டு வருவார், ஒரு முடிவு கொண்டு வரப்போறது, விடிவள்ளி உதிய விடிய போகிறது, நீதியின் சூரியனாக இயேசு உதிக்க போறார். ராமஞ்சலுங்க ஆமேன். அவர் வரும் வரை எல்லாம் இருளாத்தான் இருக்க போறது. நீங்களும் நானும் இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டுதான் இருளான சூழ்நிலை பிரச்சனை சூழ்நிலை நாங்கள் கண்டது கொஞ்சம் காணப்போது அதிகமாயிருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் தப்பிக்கப்படுவோம். அதைத்தான் ஜெபிக்கிறோம், பூமியில வரப்புற எல்லா கண்களுக்கும் தப்ப, அப்ப தப்ப முடியும். மனசுகுமாருக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாக விழித்திருந்து சொம்மண்ணுங்கள், தப்பெல்லாம் அவருக்கு முன்பாய் நிற்கலாம், அப்படி வருகையில் அடுத்துக் கொள்ளப்பட தகுதியுடன் நிற்கலாம், அதுக்காகத்தான் விழித்திருந்து சோமண்ணுங்கள். ஆக இந்த பூமியில வரப்புற அத்தனைக்கும் தப்பிக்க தேவன் வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமஞ்சனுங்க ஆமே, வரப்போறது உலகத்திற்கு தான், இருள் பூமியையும் காரல் ஜனங்களையும், ஆனால் கர்த்தர் எங்களை மீது உதிப்பார், நாங்கள் தான் வெளிச்சமாய் மாற போறோம். இருள்ல இருள் எல்லா இருள் சூழ்நிலைகள் இருள் சூழ்நிலை வேறு வேற கூடிக்கொண்டுதான் வருகிறது, ஆனா நாங்கள் இனித்தான் வெளிச்சம் கொடுக்க போறோம், இருள் மத்தியில் தான் வெளிச்சமாகி நாங்கள் பிரகாசிக்க போகிறோம். ஆகவே என்ன எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தையை பிடித்து, வார்த்தை வரும் வரை காத்திருக்கும், அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் வரை, பிரச்சனைக்கான வார்த்தை சரியான வார்த்தை தேவன் அனுப்பும் வரை காத்திருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, சபைகளை விட்டு போகக்கூடாது, தூரமாய் போய்விடக்கூடாது. இன்னும் நமக்கு அழிவுதான், ஆண்டவருக்காய் பிரயாசப்படவே சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்காய் ஓடினவர்கள் எத்தனை பேர் நான் பல இடத்திலே இருக்கிறேன், சூழ்நிலை லண்டனும் பார்க்கிறேன், எல்லா இடமும் பார்க்கிறேன், எல்லா இடமும் கேள்விப்படுகிறேன். நான் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் லாக்டவுன்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ எல்லாம் விழுந்து வருவார்கள், அநேகர் பின்வாங்கி போனார், அநேகர் சபைகள் விட்டு போய்விட்டார்கள். ஆனா அதிலையும் தேவன் இனம் காட்டினார், ஒரு ஒரு தெளிவு வந்தது, யார் உண்மையாக கர்த்தரை பின்பற்றினோம், யாரு பின்பற்றினோம், தெளிவு வந்தது. நீங்களே நானும் கடைசி வரை, எங்கள் உயிருள்ள வரை, அவர் வரும் வரை ஆண்டவருக்காய் கிரியை செய்ய வேண்டும். ஆமஞ்சலுங்க ஆமே. இப்பொழுது வார்த்தை வந்து எடுத்துக்கொள்வோம், பொன் ராஜாக்கள் 19 அப்பொழுது 8 வசனம்,
அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்.
அதே 9 வாசி,
அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார்.
அந்த பலத்து 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ வார்த்தை வந்ததில்லை, செய்ய வேண்டிய பிரயாணமுக்கு தூரம் என்று அந்த வார்த்தையின்படி நடந்து போகிறான். நடக்க நடக்க தேவ பலம் வருகிறது, நடந்து போகிறான், அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நினைத்து போகிறான். போ எங்கே, ஓரே மட்டும். ஏன் அங்க போனாரு, இஸ்ரவேலிலே ஒரு காரியம் இருக்கிறது, எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் மோசையோட ஒப்பிட்டு பேசுவார்கள், மோசையை கூட மோசைக்கு விரோதமாக கூட இருந்தவர்கள், ஆனால் மோசையை பெரிய தலைவனாக எண்ணினார்கள். என்னால் இஸ்ரவேல் யூதருடைய முதல் தலைவனாக வந்திருந்தபடியினாலும், அவனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினபடியினாலும், அவரை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களும் மோசே என்றால் பெரிய மனிதன், அதை மோசே விட நீ பெரியவரோ, மோசே எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரே, மோசே அப்படி சொல்லியிருக்கிறாரே, அவன் மோசையை பெரிய ஒரு தேவ மனிதனாய் பார்த்தார்கள். அவன் மற்றவர்களை மோசையோடு ஒப்பிட்டு தான் பேசுவார்கள். ஏதும் பிரச்சனை ஏதாவது ஊழியக்காரர் வந்தா அவர் மோசே நினைப்பு போல பொதுவா சொல்றாரு, ஒரு பெரிய பரிசுத்தவன நினைப்பு, பரிசுத்தவாடிய நினைப்பு அப்படின்னு பொதுவா கதைக்கிறது, சாதாரணமா கதை வர்றது கதைப்போம். அதே போலத்தான் அவர்களும் பேசினார், இவருக்கு எலியாக்கு இவர் அக்னியா இருக்கா போல ஒரு பெரிய மோசையான நினைப்பு, இதெல்லாம் எலியாவை பலவீன சோர்வுற பண்ணினார். அவன் போறான் ஓர, அங்கே அடுத்த வசனத்தை பாருங்க,
அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார்.
ஊரை போய் அங்க ஒரு குகைக்கு தங்குறான். மோசே நினைப்பாக்கும் சொன்னாங்களே, மோசையை தேவன் கண்மலையின் வெடிப்பிழைத்து மூடிய என் பின்பக்கத்தை பார் என்று சொன்னாரே, அதே இடத்துக்குள் இப்ப எலியா போயிருக்கிறான். அந்த குகைக்குள் அதே இடம் இந்த ஊரை பர்வதத்தில் போய் இந்த மலையில போய் மோசையை கட்டளை பெற்றுக் கொண்டு வந்தானே, அதே அரபி பாலவனத்திற்கு போய் பவுல் நிருபங்களை கொண்டு வந்தானே, முக்கியமாக ரோம நிருபத்தை கொண்டு வந்தாரு. அங்கேதான் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு, புதிய ஏற்பாட்டின் காரியம் சரி பழைய ஏற்பாட்டின் அங்கேதான் கொடுக்கப்பட்டது. அதே குகைக்குள் அவர்கள் எப்படி மோசைக்கு ஆண்டவர் வெளிப்பட்டாரோ அதை போல இப்போது எலியாவுக்கு வெளிப்படுகிறார். ஒவ்வொரு காரியம் கடந்து போகிறது. 11 வசனம் சொல்லுகிறது,
வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று.
ஆமென். எல்லாம் கடந்து போனது, ஆனால் அவருடைய மெல்லிய சத்தம் கேட்டதாமே சொல்லுங்க. ஆமென். எப்படி மோசைக்கு வெளிப்பட்டாரோ அதே போல இப்பொழுது எலியாவுக்கும் வெளிப்பட்டார். தேவன் மோசையோடு இப்பொழுது எலியாவையும் சமநிலையில கொண்டு வருகிறார். யாரும் அவனை அவனுமான படுத்திருக்கலாம், ஆனால் அதே மோசைக்கு ஒத்த ஒரு தேவ மனிதனாக எலியாவை கொண்டு வருகிறார். மர்வமலையிலே இயேசு மர்வமலையிலே போய் மர்வமான பொழுது அங்கே மோசையும் எலியாவும் காணப்பட்டார்கள். ஆமாம் சொல்லுங்க. ஆமே. அதே போல அந்திகிறிஸ்து நாட்சியிலும் வரப்போகிற தீர்க்க தரிசிகளாக மோசையும் எலியாவும் வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஊழிய முடியல. அதே போல நம்முடைய வாழ்விலும் சபை வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய ஊழியத்திலே செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமாம் சொல்லுங்க. ஆகவே அதை நடத்துவார். உங்களோட நீங்க நினைக்கிற மாதிரி மரணம் வரவே வராது. இதுதான் பல பேருடைய ஊழியமே தொடங்கும் தொடங்கும் தொடங்கும். இதுவரை பயன்படுத்தினதை விட இனி கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஏனென்றால் நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் தூரம். தேவ சமூகத்திலே நாம் ஒரு விஷயம் எழுந்த, நம்முடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வு தோல்வியில் முடிய போறதல்ல. நானும் நீங்களும் செங்குள் அழைக்கப்பட்டவர். நம்முடைய பார்வை எப்பொழுதும் ஏத்தின் பார்வையாய் வெற்றியின் பார்வையாய் இருக்க வேண்டும். பார்க்கிற பார்வையில் நமக்கு வித்தியாசம். சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, லாபத்தின் தம்முடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய வார்த்தை நமக்கு தேவை. கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டும். தேவ ராஜ்யத்திற்காக நாம் ஒரு பிரயாணம் செய்கிறோம். ஊழியம் பிரயாணம் செய்கிறோம். சபை வாழ்வு ஒரு பிரயாணமாக இருக்கிறது. ஆகவே நாம் இன்னும் ஓட வேண்டும், இன்னும் ஓட வேண்டும், இன்னும் ஓட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுவரை ஓடாதவர்கள் ஓட தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதுவரை கர்த்தருக்கென்று நான் என்ன செய்தேன், இப்பொழுது கேள்வியை நாம் கேட்கலாம், நமக்கும் நாம் கேட்கலாம், கர்த்தருக்கு நான் என்ன செய்தேன். எவ்வளவு வருஷமா இருக்கும், 30 வருஷமா 35 வருஷம், நேற்று மின்றும் மாறாதவர்களை போல நம்முடைய வாழ்வு சில வழி இருக்கு. ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. எங்களை கொடுத்து தேவராட்சியத்தை கட்டணும், எங்களுடைய கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். எங்களுடைய கொடுக்கிற பொழுதும் பரலோகத்தின் பரலோகம் நமக்காக திறக்கப்படும். மேல்கியா 3:10 அப்படி சொல்லுகிறது, அவரை கனம் பண்ணுகிற பொழுது வானம் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதே. ஆகவே தேவராஜ்யம் கட்டப்பட நாங்கள் கட்ட, எங்கள் மூலம் கட்டப்பட, சபை வளர, தேவராஜ்யம் வளர நாம் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒருசை ஒப்பு கொடுக்குமா? தேவ வார்த்தை வந்திருக்கிறது, நம்முடைய கொஞ்சம் விசுவாசத்திலே பெருகுவோம், கொஞ்சம் ஒப்பு கொடுத்தலே பெருகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் போக வேண்டியதும் நீங்கள் செய்ய வேண்டியதும் அநேகமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஹல்லேலூயா. சோர்வு என்பது பல விதத்தில் நம் வாழ்வை பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. உள்ளான வாழ்க்கையிலே, வெளியான வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, ஊழிய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, உறவுகளிலே, நண்பத்துவத்திலே என்று சொல்லி சோர்வுகள் பல வழியிலே நம்மளை வந்து பிடித்துவிடும். ஆனால் அவைகளை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சோர்ந்து போகாமல் தேவனோடு நாம் நடந்து செல்வோம். கட்ட பெரிய காரியங்களை நம் வாழ்விலே செய்வார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளின்படி பெரியமானவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த விதத்தில் நீங்கள் சோர்ந்து போனாலும் அந்த இடத்துல எழுந்து நில்லுங்கள். கட்ட நன்மையானவைகளை செய்வாராக. ஹல்லேலூயா. அருமையான தகப்பன், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. திரும்பவும் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஹல்லேலூயா.